ஓம் சாந்தி. December 17, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அனைவரையும் சந்தோஷப்படுத்துங்கள், எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். கேள்வி: இரட்டை அகிம்சாவாதி குழந்தைகளாகி நீங்கள் எதில் கவனம் செலுத்த வேண்டும்? பதில் 1. எவரையும் துன்பப்பட வைக்கும் வார்த்தைகளை நீங்கள் கூறாமல் இருப்பதில் கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் வார்த்தைகளால் ஒருவருக்கு துன்பம் விளைவிப்பதும் ஒரு வன்முறையே ஆகும். 2. நாங்கள் தேவர்கள் ஆகப் போகின்றோம், எனவே எங்களின் நடத்தை மிகவும் ராஜரீகமாக இருக்க வேண்டும். எங்களின் உணவும் பானமும் மிகவும் உயர்தரமாகவோ அல்லது மிகவும் எளிமையாகவோ இருக்கக்கூடாது. பாடல்: இது பலவீனமானவர்களுக்கும் பலசாலிகளுக்கும் இடையிலான ஒரு யுத்தம். ஓம் சாந்தி. தந்தை ஒவ்வொரு நாளும் இனிமையிலும் இனிமையான நீண்ட காலம் தொலைந்திருந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு முதலாவதாக விளங்கப்படுத்துகின்றார். உங்களை ஆத்மாக்களாக கருதியவாறு இங்கே அமர்ந்திருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள், தயவு செய்து கவனிக்கவும் என்று கூறப்படுகிறது. சிலவே தந்தை கூறுகின்றார், முதலில் தந்தை மீது கவனத்தை செலுத்துங்கள். தந்தை மிக இனிமையானவர். அவர் அன்பு கடல் என்றும் ஞான கடல் என்றும் அழைக்கப்படுகின்றார். எனவே நீங்களும் அன்பானவர்கள் ஆக வேண்டும். உங்களின் ஒவ்வொரு எண்ணத்திலும் வார்த்தையிலும் செயலிலும் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். தந்தை எவரையும் சந்தோஷமற்றவர்கள் ஆக்குவதில்லை. தந்தை உங்களை சந்தோஷமானவர்கள் ஆக்கவே வந்திருக்கின்றார். நீங்களும் எவருக்கும் எவ்வகையான துன்பமும் விளைவிக்க கூடாது. நீங்கள் அத்தகைய செயல்கள் எதனையும் செய்யக்கூடாது. அது உங்களின் எண்ணங்களில் கூட புகக்கூடாது. எவ்வாறாயினும் அது இறுதியில் உங்களின் ஸ்திதியாகும். பௌதீக அங்கங்கள் உங்களை ஏதாவது தவறுகள் செய்ய வைக்கின்றனவா? நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாகவும் மற்றவர்களை உங்களின் சகோதர ஆத்மாக்களாகவும் கருதினால் எவருக்கும் துன்பம் விளைவிக்க மாட்டீர்கள். நீங்கள் சரீரத்தை பார்க்காது விட்டால் எவ்வாறு எவருக்கும் துன்பம் விளைவிக்க முடியும்? இதற்கு மறைமுகமான முயற்சி தேவை. இவை யாவும் புத்திக்குரிய வேலையாகும். நீங்கள் இப்பொழுது தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் தெய்வீக புத்தியை கொண்டிருந்த பொழுது பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்தீர்கள். நீங்கள் சந்தோஷதாமத்தின் அதிபதிகளாக இருந்தீர்கள். இது துன்பதாமமாகும். இது மிக எளிமையானது. அந்த மௌனதாமமே எங்களின் இனிய வீடாகும். நாங்கள் எங்களின் பாகங்களை நடிப்பதற்காக அங்கிருந்து வந்தோம். நாங்கள் நீண்ட காலத்திற்கு எங்களின் துன்ப பாகங்களை நடித்தோம். இப்போது நாங்கள் சந்தோஷதாமத்திற்கு செல்ல விரும்புகின்றோம். எனவே நாங்கள் எங்களை சகோதரர்களாக கருத வேண்டும். ஆத்மாக்களால் ஆத்மாக்களுக்கு துன்பம் விளைவிக்க முடியாது. ஆத்மாக்களுடன் பேசும் பொழுதும் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். ஆத்மா சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். இது ஸ்ரீ பாபாவின் ரதம் ஆகும். தாங்கள் ஸ்ரீ பாபாவின் ரதத்தை அலங்கரிப்பதற்காகவும் தாங்கள் ஸ்ரீ பாபாவின் ரதத்திற்கு உணவூட்டுவதாகவும் புத்திரிகள் கூறுகின்றனர். எனவே அவர்கள் ஸ்ரீ பாபாவை மாத்திரமே நினைவு செய்கின்றனர். அவரே நன்மையடிக்கும் தந்தையாவார். அவர் கூறுகின்றார், நான் பஞ்ச தத்துவங்களுக்கும் நன்மை பயக்கின்றேன். அங்கு எதுவும் ஒரு பொழுதும் எவ்வித சிரமத்தையும் கொடுக்க முடியாது. இங்கு சில நேரங்களில் புயல்களும், சில நேரங்களில் கடும் குளிரும், சில நேரங்களில் வேறு எதுவும் காணப்படுகிறது. அங்கு சதா வசந்த காலமே நிலவுகிறது. அந்த துன்பத்தின் குறிப்பே கிடையாது. அது சொர்க்கமாகும். தந்தை உங்களை சொர்க்க அதிபதிகளாக ஆக்க வந்துள்ளார். கடவுளே அதி மேலானவர். அவர் அதி மேலான தந்தையும் அதி மேலான பரம ஆசிரியரும் ஆவார். எனவே அவர் நிச்சயமாக உங்களை அதி மேலானவர்கள் ஆக்குவார். நீங்கள் லட்சுமியாகவும் நாராயணராகவும் இருந்தீர்கள். நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டீர்கள். தந்தை மாத்திரமே இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். படைப்பவரையும் படைப்பின் ஆரம்பம் மத்தியமும் இறுதி பற்றியும் அவர்களுக்கு தெரியுமா என ரிஷிகளிடமும் முனிவர்களிடமும் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் நேத்தி நேத்தி, அதாவது இதுவும் அல்ல அதுவும் அல்ல என்றே கூறினர். அவர்களே இந்த ஞானத்தை கொண்டிராத பொழுது எவ்வாறு இது தொன்று தொட்டு தொடர்ந்திருக்க முடியும்? தந்தை கூறுகின்றார், இந்நேரத்தில் மாத்திரமே நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றேன். நீங்கள் சத்தியதி அடைந்ததும் இந்த ஞானத்திற்கு அவசியம் இல்லை. அங்கு சீரழிவு எதுவும் இல்லை. சத்தியுகமே சத்தியதி எனப்படுகிறது. இங்கு சீரழிவு உள்ளது. எவ்வாறாயினும் தாங்கள் சீரழிவு நிலையில் உள்ளதை எவரும் அறிய மாட்டார்கள். தந்தை விடுதலை அளிப்பவர் எனவும் வழிகாட்டி எனவும் படகோட்டி எனவும் அழைக்கப்படுகின்றார். அவர் அனைவரதும் படகை நச்சுக்கடலில் இருந்து அப்பால் கொண்டு செல்கின்றார். அது பார் கடல் என அழைக்கப்படுகிறது. அவர்கள் விஷ்ணுவை பால் ஏரியில் சித்தரித்துள்ளார்கள். அப்புகழ் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. அவர்களிடம் ஒரு பெரிய ஏரி உள்ளது. அதில் அவர்கள் விஷ்ணுவின் மிக பெரிய உருவம் ஒன்றை வைக்கிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் முழு உலகையும் ஆட்சி செய்தீர்கள். நீங்கள் வெற்றியையும் தோல்வியையும் பல முறை அனுபவம் செய்துள்ளீர்கள். தந்தை கூறுகின்றார், காமமே கொடிய எதிரி. அதனை வெல்வதனால் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகின்றீர்கள். எனவே நீங்கள் பெரும் சந்தோஷத்துடன் அவ்வாறாக வேண்டும். நீங்கள் இல்லற பாதையில் வீட்டில் உங்களின் குடும்பங்களுடன் வாழலாம். ஆனால் ஒரு தாமரை மலரை போன்று தூய்மையாக வாழுங்கள். நீங்கள் இப்பொழுது முட்களில் இருந்து மலர்களாக மாறுகின்றீர்கள். இது முட்காடு என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் அதிகளவு ஒருவரை ஒருவர் தொந்தரவு செய்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அடிக்கவும் செய்கின்றார்கள். எனவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகி உங்களுக்கு தந்தை கூறுகின்றார், இப்பொழுது இது உங்கள் அனைவரதும் ஓய்வு ஸ்திதியாகும். இளையவர்கள் முதியவர்கள் அனைவருக்குமே இது ஓய்வு ஸ்திதியாகும். நீங்கள் இப்பொழுது சப்தத்திற்கு அப்பால் செல்வதற்கு கற்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது சத்குருவை கண்டு கொண்டீர்கள். அவர் நிச்சயமாக உங்களை சப்தத்திற்கு அப்பால் அழைத்து செல்வார். இது ஒரு பல்கலைக்கழகமாகும். கடவுள் பேசுகின்றார், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குகின்றேன். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்த அரசர்கள் பின்னர் பூஜிக்கும் அரசர்கள் ஆகிவிட்டார்கள். எனவே தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே மிக நன்றாக முயற்சி செய்யுங்கள். தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். நீங்கள் உண்ணலாம் பருகலாம். ஸ்ரீநாத் ஆலயத்திற்கு செல்லலாம். அங்கே நீங்கள் நெய்யால் சமைக்கப்பட்ட உணவை பெருமளவில் பெறுகின்றீர்கள். அவர்களிடம் நெய் கிணறுகளும் உள்ளன. அவை அனைத்தையும் உண்பது யார்? பூஜிப்பவர்கள், அதாவது அங்குள்ள அனைத்தையும் பரிமாறுபவர்கள். அவர்கள் ஸ்ரீநாதரினதும் ஜெகநாதரினதும் உருவங்களை கருங்கற்களால் செய்துள்ளனர். ஜெகநாதர் ஆலயத்தில் தேவர்களின் அவலட்சணமான உருவங்களை வைத்துள்ளனர். அங்கே அவர்கள் பெரிய பானையில் சோறு சமைக்கிறார்கள். சோறு வெந்ததும் அது தானாகவே நான்கு சம பாகங்களாக பிரிகிறது. அவர்கள் சோற்றையே பிரசாதமாக படைக்கிறார்கள். ஏனெனில் இப்பொழுது அனைத்தும் சாதாரணமாகிவிட்டது. இந்த பக்கத்தில் அனைவரும் ஏழைகளாகவும் அந்த பக்கத்திலோ அனைவரும் செல்வந்தர்களாகவும் உள்ளனர். இப்பொழுது ஒவ்வொருவரும் எவ்வளவு ஏழைகளாக உள்ளனர் என்று சற்று பாருங்கள். அவர்களுக்கு உண்பதற்கோ பருகுவதற்கோ போதிய அளவு இல்லை. சத்தியுகத்தில் உங்களிடம் அனைத்தும் இருக்கிறது. தந்தை இங்கிருந்து ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், சிவ் பாபா மிக இனிமையானவர். அவர் அசரீரியானவர். ஆத்மாவே நேசிக்கப்படுகின்றார். ஆத்மாவே வரவழைக்கப்படுகின்றார். ஒருவர் மரணமடையும் பொழுது அவரது சரீரம் எரிக்கப்பட்டு அவரது ஆத்மா வரவழைக்கப்படுகின்றார். அவரது ஞாபகார்த்தமாக ஒரு விளக்கு ஏற்றப்படுகிறது. ஆத்மா இருளில் இருப்பதாக அவர்கள் எண்ணுவதாலேயே இவ்வாறு செய்கின்றார்கள். ஆத்மா சரீரம் இல்லாமல் இருக்கின்றார். எனவே எவ்வாறு இருள் பற்றிய கேள்வி இருக்க முடியும்? இந்த விஷயங்களில் அங்கே இருப்பதில்லை. அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரியவை. தந்தை மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். இந்த ஞானம் மிக இனிமையானது. நீங்கள் கண்களை திறந்தவாறே கேட்க வேண்டும். அப்பொழுது குறைந்தபட்சம் நீங்கள் தந்தையாவது பார்ப்பீர்கள். சிவ பாபா எங்கே பிரசன்னமாகி உள்ளார் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் உங்கள் கண்களை திறந்தவாறே அமர வேண்டும். நீங்கள் எல்லையற்ற தந்தையை பார்க்க வேண்டும் இல்லையா? முன்னர் புத்திரிகள் தந்தையை பார்க்கும் பொழுது டிரான்ஸில் செல்வார்கள். அவர்கள் அனைவருடனும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் பொழுதே டிரான்ஸில் செல்வார்கள். அவர்கள் கண்கள் மூடிய நிலையிலேயே சுற்றி செல்வார்கள். அது ஓர் அற்புதமே. தந்தை தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது உங்களின் சகோதர ஆத்மாவுடன் பேசுவதாகவோ அல்லது உங்களின் சகோதர ஆத்மாவுக்கு விளங்கப்படுத்துவதாகவோ கருதுங்கள். எல்லையற்ற தந்தை கூறும் ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் இந்த இறுதி பிறவியில் தூய்மையாகினால் தூய உலகின் அதிபதிகள் ஆகிறீர்கள். பாபா பலருக்கும் விளங்கப்படுத்துகின்றார். சிலர் உடனடியாக கூறுகின்றனர், பாபா நான் நிச்சயமாக தூய்மையாகுவேன். தூய்மையாக இருப்பது நல்லது. ஒரு குமாரி தூய்மையாக இருக்கும் பொழுது அனைவரும் அவளை விழுந்து வணங்குகிறார்கள். அவள் திருமணம் செய்ததும் பூஜிப்பவள் ஆகின்றாள். பின்னர் அவள் அனைவரையும் விழுந்து வணங்க வேண்டி உள்ளது. எனவே தூய்மையே சிறந்தது இல்லையா? தூய்மை இருக்கும் இடத்தில் அமைதியும் செழிப்பும் இருக்கின்றன. அனைத்தும் தூய்மையிலேயே தங்கி உள்ளது. நீங்கள் அழைக்கின்றீர்கள், ஓர் தூய்மையாக்குபவரே வாருங்கள். ராவணன் தூய உலகில் இருப்பதில்லை. அது அனைவருக்கும் பாலும் சீனியும் போன்று வாழ்கின்ற ராமராஜ்யமாகும். அது தர்மம் நிறைந்த ராஜ்யம் ஆதலால் ராவணன் எவ்வாறு அங்கே இருக்க முடியும்? அவர்கள் அமர்ந்திருந்து ராமாயணம் போன்றவற்றை மிகுந்த அன்புடன் கூறுகிறார்கள். அவை அனைத்தும் பக்தியாகும். புத்திரிகள் காட்சிகளை காணும் நேரத்தில் நடனமாடுவது வழக்கம். சத்திய படகு தள்ளாடுவே என்று ஒருபொழுதும் ஓகாது என்ற சத்திய படகின் புகழ் உள்ளது. வேறு ஒன்று கூடல்களுக்கு செல்வதற்கு மக்களுக்கு தடை விதிக்கப்படவில்லை. ஆனால் இங்கே வரவேண்டாம் என அவர்களுக்கு கூறப்படுகிறது. தந்தையே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். நீங்கள் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆகின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாக பிராமணர்கள் ஆக வேண்டும். தந்தையே ஸ்வர்கத்தை ஸ்தாபிப்பதால் நாங்கள் நிச்சயமாக ஸ்வர்க அதிபதிகள் ஆக வேண்டும். நாங்கள் ஏன் இன்னமும் நரகத்தில் இருக்கின்றோம்? நாங்கள் முன்னர் பூஜிப்பவர்களாக இருந்தோம் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கின்றோம். நாங்கள் இப்பொழுது 21 பிறவிகளுக்கு பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றோம். நாங்கள் 63 பிறவிகளாக பூஜிப்பவர்களாக இருந்து வந்தோம். இப்பொழுது நாங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஸ்வர்க அதிபதிகள் ஆகுவோம். இந்த ஞானம் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கே ஆகும். கடவுள் பேசுகின்றார், நான் உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர் ஆகுகின்றேன். தூய்மையற்ற அரசர்கள் தூய அரசர்களுக்கு தலை வணங்குகின்றனர். ஒவ்வொரு சக்கரவர்த்தியினரும் மாளிகையிலும் நிச்சயமாக ஓர் ஆலயம் இருக்கிறது. பொதுவாக அது ராதே கிருஷ்ணருக்குரியது அல்லது லக்ஷ்மி நாராயணருக்குரியது அல்லது ராமர் சீதைக்குரிய ஆலயமாகவோ இருக்கும். இந்நாட்களில் அவர்கள் கணேஷ் ஹனுமான் போன்றவர்களுக்கு கூட ஆலயங்களை கட்டுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அதிக அளவு குருட்டு நம்பிக்கை உள்ளது. நீங்கள் உண்மையிலேயே ராஜ்யத்தை ஆட்சி செய்தீர்கள் என்பதும் பின்னர் பாவ பாதையில் விழுந்தீர்கள் என்பதும் இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றது. இது உங்கள் இறுதி பிறவி என தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆரம்பத்தில் நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் படிப்படியாக கீழிறங்கி இப்பொழுது தரையில் விழுந்து விட்டீர்கள். நீங்கள் அப்பொழுது கூறுகின்றீர்கள், நாங்கள் மேன்மையானவர்களாக இருந்தோம். தந்தை மீண்டும் ஒருமுறை எங்களை மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். நாங்கள் தொடர்ந்தும் 5000 வருடங்களுக்கு ஒரு முறை கற்கின்றோம். இதுவே உலக வரலாறும் புவியியலும் மீண்டும் மீண்டும் நடைபெறுதல் என்று அழைக்கப்படுகிறது. பாபா கூறுகின்றார், நான் குழந்தைகளாகி உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றேன். உலகம் முழுவதும் உங்கள் ராஜ்யமாக இருக்கும். பாபா, எங்களிடமிருந்து எவராலும் அபகரிக்க முடியாத ஒரு ராஜ்யத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கின்றீர்கள் என பாடல் கூறுகிறது. இப்பொழுது அதிக அளவு பிரிவினைகள் உள்ளன. அவர்கள் நீருக்காகவும் நிலத்திற்காகவும் சண்டையிடுகிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் தங்கள் சொந்த மக்களை பராமரிக்கின்றார்கள். அவர்கள் அவ்வாறு செய்யாது விட்டால் இளைஞர்கள் கல்லெறிய ஆரம்பித்து விடுவார்கள். இளைஞர்கள் பலசாலிகள் ஆகையால் பாரதத்தை பாதுகாப்பார்கள் என அம்மக்கள் எண்ணுகிறார்கள். எனவே அவர்கள் இப்பொழுது தங்களின் பலத்தை காட்டுகின்றார்கள். உலகின் நிலைமையை பாருங்கள், இது ராவண ராஜ்யமாகும். தந்தை கூறுகின்றார், இது அசுர சமுதாயம். நீங்கள் இப்பொழுது தேவ சமுதாயத்தினர் ஆகின்றீர்கள். எவ்வாறு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில் ஒரு யுத்தம் இருக்க முடியும்? நீங்கள் இரட்டை அகிம்சாவாதிகள் ஆகின்றீர்கள். தேவர்கள் இரட்டை அகிம்சாவாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அகிம்சையே தேவர்களின் பரம தர்மம் என கூறப்படுகிறது. வார்த்தைகளினால் எதற்காயினும் துன்பம் கொடுப்பதும் வன்முறையே என்று பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் தேவர்கள் ஆகுவதால் ஒவ்வொரு விஷயத்திலும் ராஜரீகம் இருக்க வேண்டும். உங்களின் உணவும் பானமும் மிகவும் உயர்தரமாகவோ அல்லது மிகவும் எளிமையாகவோ இருக்கக்கூடாது. அது சரியாக இருக்க வேண்டும். அரசர்கள் போன்றோர் மிக குறைவாகவே பேசுகிறார்கள். பிரஜைகள் தங்கள் அரசர்களின் மீது பெரும் அன்பு வைத்துள்ளார்கள். இங்கே என்ன நடக்கிறது என பாருங்கள். அதிக அளவு குழப்பங்களும் புரட்சியும் உள்ளன. தந்தை கூறுகின்றார், நிலைமை இவ்வாறு இருக்கும் பொழுதே நான் வந்து உலகில் அமைதியை நிலவ செய்கின்றேன். அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதையே அரசாங்கம் விரும்புகிறது. அனைவரும் சகோதரர்கள். இது ஒரு நாடகம். தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு கூறுகின்றார், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட அவசியமில்லை. இங்கே தானியத்திற்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகிறது. அங்கே நீங்கள் செலவு ஏதும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டிய அளவை பெற்றுக் கொள்ளும் வகையில் தானியம் அதிக அளவில் இருக்கும். நீங்கள் இப்பொழுது அந்த தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். ஒருபொழுதுமே நோய்வாய் ஏற்படாத அத்தகைய விதத்தில் நாங்கள் இப்பொழுது எங்கள் ஆரோக்கியத்தை ஆற்றுகின்றோம். இது ஓர் உத்தரவாதமாகும். நாங்கள் எங்களின் குணாதிசயங்களையும் தேவர்களுடையதை போன்று ஆக்குகின்றோம். நீங்கள் அமைச்சர்களுக்கு அவர்கள் எந்த துறைகளில் அமைச்சர்களாக உள்ளார்களோ அதற்கு ஏற்ப விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் மிகுந்த சாமர்த்தியத்துடன் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் மிக நல்ல அபிப்பிராயங்களை எழுதுகிறார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் அவர்களிடம் அவர்களும் வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் என கூறும் பொழுது தங்களுக்கு நேரமில்லை என கூறுகிறார்கள். அவர்களிடம் கூறுங்கள், முக்கிய பிரமுகர்கள் ஓசை எழுப்பும் போது ஏழை மக்களும் நன்மை பெறுவார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், மரணம் இப்போது ஒவ்வொருவரின் தலை மீதும் உள்ளது. இன்று நாளை ஆஜ் கல் என கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே மரணம் கால் உங்களை தின்றுவிடும். நீங்கள் கும்பகர்ணனை போல் ஆகிவிட்டீர்கள். குழந்தைகள் விளங்கப்படுத்துவதில் மிகவும் களிப்படைகிறார்கள். பாபா இப்படங்களை செய்தித்துள்ளார். தாதா இந்த ஞானத்தை கொண்டிருக்கவில்லை. நீங்கள் உங்கள் பௌதீக தந்தையிடமிருந்து பரலோக தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் அலௌகீக தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுவதில்லை. அவர் இடையிலுள்ள ஓர் முகவர். இவரிடமிருந்து ஓர் ஆஸ்தி பெறப்படுவதில்லை. நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவை நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் என்னிடமிருந்து எதனையும் பெற மாட்டீர்கள். நானும் கற்கின்றேன். அவை எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்திகள். மற்ற ஆஸ்தி எல்லையற்ற தந்தையிடமிருந்தே பெறப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மா உங்களுக்கு என்ன ஆஸ்தியை கொடுப்பார்? தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். இவர் ரதம் ஆவார். நீங்கள் ரதத்தை நினைவு செய்யக்கூடாது. கடவுளே அதை மேலானவர் என அழைக்கப்படுகின்றார். தந்தை இங்கிருந்து ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாவே அனைத்தையும் செய்பவர். ஆத்மா ஒரு தோலை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றார். பாம்பின் உதாரணமும் உள்ளது. நீங்களே ரீங்காரனிடம் வண்டுகள். நீங்கள் இந்த ஞானத்தை ரீங்காரம் இடுகின்றீர்கள். இந்த ஞானத்தை எடுத்து உரைப்பதன் மூலம் உங்களால் எவரையும் ஓர் உலக அதிபதி ஆக்க முடியும். உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்ற தந்தையை நீங்கள் ஏன் நினைவு செய்யக்கூடாது? தந்தை இப்போது வந்துவிட்டார். எனவே நீங்கள் ஏன் அவரிடமிருந்து உங்கள் ஆசையை பெறக்கூடாது? நீங்கள் ஏன் உங்களுக்கு நேரமில்லை என கூறுகிறீர்கள்? நல்ல குழந்தைகளால் ஒரு வினாடியில் புரிந்து கொள்ள முடியும். மக்கள் லட்சுமியை வழிபடுகிறார்கள் என பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் லட்சுமியிடமிருந்து எதனை பெறுகின்றீர்கள்? நீங்கள் அம்பாளிடமிருந்து எதனை பெறுகின்றீர்கள்? லட்சுமி சொர்க்கத்தின் தேவி ஆவார். அவர்கள் லட்சுமியிடம் பணத்தை யாசிக்கின்றார்கள். அம்பாள் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். அம்பாள் உங்கள் ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கின்றார். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகின்றன. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்போதும் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. நீங்கள் பௌதிக புலன்கள் மூலம் தவறுகள் எதனையும் செய்யாமல் இருக்கும் வகையில் ஆத்மா என்ற விழிப்புணர்வை உறுதியாக்குங்கள். சரீரத்தை பார்க்காதீர்கள். ஒரே ஒரு தந்தையின் மீதே கவனம் செலுத்துங்கள். இரண்டு, இப்பொழுது இது உங்களின் ஓய்வு ஸ்திதியாகும். எனவே சப்தத்திற்கு அப்பால் செல்ல முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக தூய்மையாகுங்கள். சத்திய படகு தள்ளாடுமே அன்றி ஒருபொழுதும் மூழ்காது என்பது உங்கள் புத்திகளில் இருக்கட்டும். எனவே தடைகளை குறித்து பயப்படாதீர்கள். ஆசீர்வாதம். ஜட பொருட்களையும் மாயையையும் வெற்றி கொண்டவராகி நாடகம் பற்றி இந்த ஞானத்தால் உங்கள் ஸ்திதியை அசைக்க முடியாததாக ஆக்குவீர்களாக. ஜடப்பொருள் அல்லது மாயையினால் எவ்வகையான பரீட்சையை நீங்கள் எதிர்கொள்ள நேர்ந்தாலும் சற்றேனும் தளம்பல் அடையாதீர்கள். ஒரு பிரச்சனை உங்களை தாக்கும் பொழுது இது என்ன, இது ஏன் நடந்தது என்ற கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சித்தியடைய மாட்டீர்கள். எனவே என்ன நடந்தாலும் உங்களுக்குள் இந்த ஓசை வெளிப்படட்டும், ஆகா இனிய நாடகமே ஆகா. மாறாக இவ்வாறான எண்ணம் வராதிருக்க வேண்டும். ஓ, என்ன நடந்தது? எந்த ஒரு எண்ணத்திலும் எந்த தளம்பலும் இல்லாத வகையில் உங்கள் ஸ்திதி இருக்க வேண்டும். உங்கள் ஸ்திதி சதா ஆழ்த்த அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஜடப்பொருள்களையும் மாயையையும் வெற்றி கொண்டவர்கள் என்ற ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஸ்லோகம். நற்செய்தியை கொடுப்பதும் சந்தோஷத்தை கொடுப்பதுமே அதே மேன்மையான கடமையாகும். அவ்வியக்த இஷாரா. இப்பொழுது முழுமையாகவும் கர்மாதீதாகவும் ஆகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். குறிப்பாக இப்பயிற்சி மகாரதிகளின் முயற்சிக்கானது. ஒரு கணம் ஒரு கர்மயோகியாக இருத்தல், மறுகணம் கர்மாதிக்கு செல்லுதல். பழைய உலகின் இறுதியான பழைய சரீரத்தின் எந்த ஒரு நோயும் உங்கள் மேன்மையான ஸ்திதியில் எந்த ஒரு தளம்பலையும் ஏற்படுத்த அனுமதிக்காதீர்கள். உங்களுடைய உண்மையான சுயத்தை பற்றிய இந்த ஞானத்தை பற்றிய பிறரை குறித்து தூய ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை மாத்திரம் கொண்டிருங்கள். அப்போது மட்டுமே நீங்கள் கர்மாதி ஸ்திதியை அடைந்தவர்கள் எனப்படுவீர்கள். ஓம் சாந்தி.